அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அரையாண்டு தேர்வு 2023-2024 தமிழ் ஆண்டு 12 புலன்மொழி வளத்தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனாப்பகுதி ஆவண்ணாப்பகுதி என இரண்டு பகுதிகளைக் கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு தரப்படும் நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். அணியம் செய்யுங்கள். முதலில் ஆனாப்பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது. 16 நூற்றாண்டில் வணிக நோக்கோடு தமிழகத்திற்கு வந்த ஐரோப்பியர் அங்கு தமிழ் மொழியை கற்று கிறித்தவ நெறியை பரப்பினர். புதிய அரசியல் சூழலால் தமிழ் இலக்கிய வரலாற்று போக்கில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. மன்னர்களையும் இறை வழிபாட்டையும் போற்றிய தமிழ் இலக்கியங்கள் குடிமக்களின் வாழ்க்கையைப் பற்றியும் பேசத் தொடங்கின. மேலோர் கீழோர் என்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற நிலையினை வெளிக்கொணரும் தன்மையும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் காணப்பட்டது. சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்ற நூல்களுக்கு உரைகள் எழுதப்பட்டன. இதனால் அனைத்து தமிழ் குடிமக்களிடையேயும் படிக்கும் பழக்கம் அதிகமாயிற்று. சமயம் பரப்ப வந்த ஐரோப்பியர் தமிழ் தொண்டும் புரிந்தனர். அவர்களுள் எல்லீசு துரையும் ஒருவர். இவர் தமிழ் வடமொழி இரண்டையும் முறையாகக் கற்றவர். திருக்குறளின் முதல் 13 அதிகாரங்களுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் இவரே. கார்டுவல் என்ற மதகுருவுக்கு முன்பே எல்லீசு துரை தமிழ்மொழி வடமொழியினின்று வேறானது என்றும் தனித்து இயங்கக்கூடியதும் என்ற உண்மை கருத்தை வெளியிட்டார். மற்றும் ஐரோப்பியரான பெர்சுவல் என்ற மதகுரு யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் ஆறுமுக நாவலரிடம் தமிழ் கற்று சமயப்பணி புரிந்தவர். இவரே யாழ்ப்பாணக் கல்லூரியை தோற்றுவித்தவர். அத்துடன் கிறித்தவரின் திருப்புத்தகத்தை தமது குருவான ஆறுமுக நாவலருடன் சேர்ந்து தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் முதன்முதலில் தினவர்த்தமானி என்ற செய்தித்தாளை சென்னையில் தொடக்கியவர் பெர்சுவல் அவர்கள். இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு இரண்டு மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது. 16 நூற்றாண்டில் வணிக நோக்கோடு தமிழகத்திற்கு வந்த ஐரோப்பியர் அங்கு தமிழ் மொழியை கற்று கிறித்தவ நெறியை பரப்பினர். புதிய அரசியல் சூழலால் தமிழ் இலக்கிய வரலாற்று போக்கில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. மன்னர்களையும் இறை வழிபாட்டையும் போற்றிய தமிழ் இலக்கியங்கள் குடிமக்களின் வாழ்க்கையைப் பற்றியும் பேசத் தொடங்கின. மேலோர் கீழோர் என்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற நிலையினை வெளிக்கொணரும் தன்மையும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் காணப்பட்டது. சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்ற நூல்களுக்கு உரைகள் எழுதப்பட்டன. இதனால் அனைத்து தமிழ் குடிமக்களிடையேயும் படிக்கும் பழக்கம் அதிகமாயிற்று. சமயம் பரப்ப வந்த ஐரோப்பியர் தமிழ் தொண்டும் புரிந்தனர். அவர்களுள் எல்லீசு துரையும் ஒருவர். இவர் தமிழ் வடமொழி இரண்டையும் முறையாக கற்றவர். திருக்குறளின் முதல் 13 அதிகாரங்களுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் இவரே. கார்டுவல் என்ற மதகுருவுக்கு முன்பே எல்லீசு துரை தமிழ் மொழி வடமொழியினின்று வேறானது என்றும் தனித்து இயங்கக்கூடியதும் என்ற உண்மை கருத்தை வெளியிட்டார். மற்றும் ஐரோப்பியரான பெர்சுவல் என்ற மதகுரு யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் ஆறுமுக நாவலரிடம் தமிழ் கற்று சமயப்பணி புரிந்தவர். இவரே யாழ்ப்பாணக் கல்லூரியை தோற்றுவித்தவர். அத்துடன் கிறித்தவரின் திருப்புத்தகத்தை தமது குருவான ஆறுமுக நாவலருடன் சேர்ந்து தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் முதன்முதலில் தினவர்த்தமானி என்ற செய்தித்தாளை சென்னையில் தொடக்கியவர் பெர்சுவல் அவர்கள். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது. நிலாவும் மதியும் ஆண்டு 12 இலக்கிய வரலாறு தொடர்பாக தாம் கற்றவற்றை பற்றி கலந்துரையாடுகின்றனர்.
வணக்கம் மதி, நலமாயிருக்கிறீர்களா?
வணக்கம் நிலா, நான் நலமாயிருக்கிறேன். நாங்கள் சிறிது நேரம் இப்படி உட்கார்ந்து பேசலாமா?
அதற்கென்ன, பேசலாமே. கையில் என்ன புத்தகம் மதி?
அது தமிழ் இலக்கிய வரலாறு. 16 ஐரோப்பியர் தமிழகத்திற்கு வந்த பின்புதானே செய்யுள்களில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் உரைநடைக்கு மாற்றம் பெற்றன.
ஓமோம், இதிலென்ன ஐயம்? முன்னர் மன்னரையும் இறை வழிபாட்டையும் போற்றிய தமிழ் இலக்கியங்கள் ஐரோப்பியர் வருகைக்கு பின்னரே குடிமக்களின் வாழ்வை பேசத் தொடங்கின. அந்த வகையிலேயே சங்கத்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்றவற்றுக்கு உரைகள் எழுதப்பட்டன.
என்றாலும் தமிழகம் வந்த ஐரோப்பிய மதகுருமார் கிறித்தவ இறை நெறியை பரப்பும் நோக்கோடுதானே தமிழ்மொழியை கற்றுள்ளனர்.
ஓமோம், அவ்வாறு கற்றவர்களுள் வீரமாமுனிவர் என்ற யோசப் பெசுகி, இயு போப், கார்ல்டுவெல் ஆகியோர் முதன்மையானவர்கள்.
உரைநடை எழுதும் முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இத்தாலி நாட்டவரான வீரமாமுனிவர்தானே. இவர் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூல், தேம்பாவணி என்ற கிறித்தவ இலக்கியம் போன்ற அரும்பெரும் நூல்களை இயற்றியுள்ளார்.
இவரைப் போலவே இயு போப், கார்ல்டுவெல் ஆகியோரும் தமிழுக்கு பெரும் பணி ஆற்றியவர்கள். அதுமட்டுமல்ல, 19 தமிழ் பணி ஆற்றி பல சிறந்த நூல்களை எழுதிய சான்றோர் பலர் உள்ளனர். அவர்களுள் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, இராமலிங்கம் அடிகளார், மனோன்மணியம் சுந்தரனார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள்.
20 செய்யுள் இலக்கியமானது புதுப்பா என்ற வடிவத்தை பெற்றது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதியார், பாவேந்தர், கண்ணதாசன் போன்றோர் எளிமையான நடையில் சிறந்த புதுப்பாக்களை எழுதி மக்களின் மனங்களில் இடம் பிடித்தனர்.
ஆனாலும் தமிழிலக்கிய வரலாற்றில் ஈழத்தமிழரின் பங்களிப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மதி. 20 ஈழப் போர்க்காலச் சூழலை கருப்பொருளாகக் கொண்ட பல இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர் பலர் புதிய புதிய இலக்கிய படைப்புகளை தோற்றுவித்து வருகின்றனர். இது தமிழ் மொழியின் இலக்கிய பரப்பு மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும்.
இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 தரப்படுகிறது. இப்பொழுது ஆவன்னா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது. நிலாவும் மதியும் ஆண்டு 12 இலக்கிய வரலாறு தொடர்பாக தாம் கற்றவற்றைப் பற்றி கலந்துரையாடுகின்றனர்.
வணக்கம் மதி, நலமாயிருக்கிறீர்களா?
வணக்கம் நிலா, நான் நலமாயிருக்கிறேன். நாங்கள் சிறிது நேரம் இப்படி உட்கார்ந்து பேசலாமா?
அதற்கென்ன, பேசலாமே. கையில் என்ன புத்தகம் மதி?
அது தமிழ் இலக்கிய வரலாறு. 16 ஐரோப்பியர் தமிழகத்திற்கு வந்த பின்புதானே செய்யுள்களில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் உரைநடைக்கு மாற்றம் பெற்றன.
ஓமோம், இதிலென்ன ஐயம்? முன்னர் மன்னரையும் இறை வழிபாட்டையும் போற்றிய தமிழிலக்கியங்கள் ஐரோப்பியர் வருகைக்குப் பின்னரே குடிமக்களின் வாழ்வை பேசத் தொடங்கின. அந்த வகையிலேயே சங்கத்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்றவற்றுக்கு உரைகள் எழுதப்பட்டன.
என்றாலும் தமிழகம் வந்த ஐரோப்பிய மதகுருமார் கிறித்தவ இறை நெறியை பரப்பும் நோக்கோடுதானே தமிழ்மொழியை கற்றுள்ளனர்.
ஓமோம், அவ்வாறு கற்றவர்களுள் வீரமாமுனிவர் என்ற யோசப் பெசுகி, இயு போப், கார்ல்டுவெல் ஆகியோர் முதன்மையானவர்கள்.
உரைநடை எழுதும் முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இத்தாலி நாட்டவரான வீரமாமுனிவர்தானே. இவர் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூல், தேம்பாவணி என்ற கிறித்தவ இலக்கியம் போன்ற அரும்பெரும் நூல்களை இயற்றியுள்ளார்.
இவரைப் போலவே இ யு போப், கார்ல்டுவெல் ஆகியோரும் தமிழுக்கு பெரும் பணி ஆற்றியவர்கள். அதுமட்டுமல்ல, 19 தமிழ் பணி ஆற்றி பல சிறந்த நூல்களை எழுதிய சான்றோர் பலர் உள்ளனர். அவர்களுள் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, இராமலிங்கம் அடிகளார், மனோன்மணியம் சுந்தரனார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள்.
20 செய்யுள் இலக்கியமானது புதுப்பா என்ற வடிவத்தை பெற்றது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதியார், பாவேந்தர், கண்ணதாசன் போன்றோர் எளிமையான நடையில் சிறந்த புதுப்பாக்களை எழுதி மக்களின் மனங்களில் இடம் பிடித்தனர்.
ஆனாலும் தமிழிலக்கிய வரலாற்றில் ஈழத்தமிழரின் பங்களிப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மதி. 20 ஈழப் போர்க்காலச் சூழலை கருப்பொருளாகக் கொண்ட பல இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர் பலர் புதிய புதிய இலக்கிய படைப்புகளை தோற்றுவித்து வருகின்றனர். இது தமிழ் மொழியின் இலக்கிய பரப்பு மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும்.
நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.